ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தில்லை திருப்பதிகம் பாலையுடை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நாலாம் திருமுறை 80 பதிகம் தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம முதல் 4 பாடல்கள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 5 பாடல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 5வது பாடல், செய்ஞ்சென்ற நீளம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன், மைஞ்சென்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, நெஞ்சென்றெறியும் விளக்கொத்த நீல மணிமடற்றான், கைஞ்சென்ற ஆடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே. இந்த பதிகம் முழுக்க பாதாதிகேச வர்ணனை பாதத்தில் ஆரம்பித்து ஒரு அங்கமாக வர்ணிச்சுட்டு போய் தலையில் முடியும். அப்புறம் கடைசி பாட்டில் திருப்பி திருப்பாத விரலில் வந்து முடிப்பார். அதன்படி இந்த பாட்டில் அவருடைய கையில் காட்டுற அபிநயத்தை காட்டுறார். இல்லையா, நடராஜ பெருமான் அப்படி நடனம் ஆடுறப்ப அப்படி இடது கையை அப்படி வலது கையை உயர்த்தி இடது கையை அப்படி காமிச்சு அப்படிலாம் பண்ணுவார் இல்லையா, அது மாதிரி அந்த கையில் கை காட்டுற அபிநயங்கள்லாம் பற்றி இங்கே வர்ணிக்கிறார். அதான் கைஞ்சென்று ஆடல் கண்டால் அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 அடிகளில் இந்த முதல் அடி, 3 அடி, 2 அடி, 4 அடி அப்படின்னு நம்ம படித்தோம்னா நமக்கு பொருள் சுலபமாக புரியும். செய்ஞ்சென்ற நீளம் மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன், நெய்ஞ்சென்றறியும் விளக்கொத்த நீல மணிமடற்றான், மைஞ்சென்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, கைஞ்சென்ற ஆடல் கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே அப்படின்னு பொருள்கள்லாம் சுலபமா. இல்லை, இந்த வரிசையிலேயே அவர் போட்டிருக்கார் அப்படின்னா அவருடைய நீலகண்டத்தை பார்த்து உமாதேவி மகிழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அப்படியும் நேரடியாக பொருள் கொள்ளலாம். உரையில் இப்படி பொருள் கொள்ளுக்கணும் கொடுக்குற, ஆனால் நம்ம நேரடியாகவே அதே ஆர்டர்லையும் பொருள் கொள்ளலாம். செய்ஞ்சென்ற நீளம் மலர்கின்ற தில்லை, பாட்டுக்குள்ள வர்ணனை இருக்கு. அவன் முதல் அடியில் சொல்றார், இந்த சிவபெருமான் சிற்றம்பலத்தில் இருக்கான். அந்த சிற்றம்பலம் எங்கே இருக்கு, அது தில்லையில் இருக்கு. அந்த தில்லை எப்படிப்பட்ட தில்லை, சுற்றி வயல்கள் இருக்கு. அந்த வயல்களில் ஓரத்தில் இந்த வாய்க்கால்லாம் போ மடைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மடைகள் பக்கத்துலலாம் நீல மலர்கள் மலர்ந்து இருக்குன்னு அப்படிங்கிறார். நமக்கு தெரியும் வயல் அப்படின்னா வயல் மேலே வெறும் நெல் மட்டும் இருக்காதே, சுற்றி மடைகள்லாம் இருக்கும், அங்கங்கே ஒரு செடி இருக்கும், இல்லை ஒரு தோட்டம் துறவெல்லாம் இருக்கும். அதுமாதிரி அதில் நீல மலர்கள் அப்படிங்கிறார். நீலம்னா நீலோத்பலம் அப்படின்னு விளக்கத்தில் கொடுக்குற. செய் அப்படின்னாக்க வயல். இந்த நின்ற அப்படிங்கிறது இந்த பாட்டில் நின்றன்னு வருது, நாவுக்கு பதிலாக ஞா வர்றது இந்த பாட்டில். அது தமிழில் அது மாதிரி உழும். இப்போ நமக்கு தமிழ் மலையாளத்தையும் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் அது. தமிழில் நான் அப்படின்னா மலையாளத்தில் ஞான் அப்படிம்பா. அது மாதிரி நான் வர இடத்துல ஞாபகம் வரும் பல இடங்களில். அதனால் இந்த இடத்துல செய் நின்ற அப்படின்னு அர்த்தம். நின்றங்கிற இடம் நின்றன்னு வர்றது. செய் நின்ற நீளம் அப்படின்னா செய்னா வயல், வயல்களில் இருக்கிற கொடிகள் செடி கொடிகள் அங்கெல்லாம் நீளம் மலர்கின்ற நீளமான பூக்கள் நீலோத்பலம் மலர்கின்ற தில்லை, அப்படிப்பட்ட வயல் வளம் நீர்வளம் மிக்க தில்லை அது. அந்த தில்லையில் சிற்றம்பலத்தில் சிவபெருமான் இருக்கின்றான், ஆடுகின்றான். மைஞ்சென்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க, நெய்ஞ்சென்றறியும் விளக்கொத்த நீல மணிமடற்றான். அந்த உமாதேவி கண்டு மகிழ்ந்து நிற்கிறா, அது வந்து அவனுடைய நீலகண்டத்தை பார்த்து மகிழ்ந்து நிற்கிறாளா, இல்லை அவனுடைய ஆடலை கண்டு மகிழ்ந்து நிற்கிறாளா, ரெண்டுத்துக்கும் கொள்ளலாம். ஆனால் பொதுவாக உமையவள் காண ஆடுகின்றான் சிவபெருமான் அப்படின்னு வேற பாடல்கள் எல்லாம் வர்ணனை வரும். அதனால அவருடைய ஆடலை கண்டு உமாதேவி மகிழ்ந்து நிற்கிறாள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அதான் அந்த 1, 3, 2, 4 அந்த சீக்வன்ஸுக்கு. நெய்ஞ்சென்று எரியும் விளக்கொத்த நீல மணிமடற்றான், இது அவனுடைய நீலகண்டத்தை சொல்றார். அவனுடைய நீலகண்டம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு விளக்கானது ஒளி வீசி எரிகின்ற மாதிரி இருக்கு அவனுடைய நீலகண்டம் அப்படிங்கிறார். நீல மணிமடற்றான், மிடரு அப்படின்னாக்க கண்டம் தொண்டை, நீல மணி மிடற்றான்னா கரிய மணி திகழ்கின்ற கண்டத்தை உடையவன் நீலகண்டன். நீலம்னாக்க நம்ம ப்ளூன்னு நினச்சிக்கிறோம் பொதுவாக, ஆனால் நீலம் அப்படின்னாக்க அது கருப்பு, கருப்புக்கும் நீலம்னு தான் வரும் தமிழில். அதனால கரிய கண்டன் சிவருமான். அந்த கண்டமானது எப்படி இருக்கு? அது ஒளி வீசுகின்றது. அது எப்படி ஒளி வீசுறதுன்னா, நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீலமணி மிடற்றான். இந்த நெய் அப்படின்னாக்க எண்ணெய். நம்ம நெய் அப்படின்னா இன்னைக்கு பசும் இந்த பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெயிலேருந்து காய்ச்சி வர்றது தான் நெய் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேச்சில் உபயோகிக்கிறோம். ஆனால் அதுக்கும் நெய்ன்னு தான் சொல்லுவேன். ஆனால் பொதுவாக எந்த விதமான எண்ணெய்க்கும் நெய்ன்னு தான் பேர். அதனால் அப்படி தீபம் ஒரு விளக்கு வந்து எரிஞ்சுட்டு இருக்குனாக்க அது எப்படி ஒரு அமைதியான இடத்துல அது எப்படி ஸ்டெடியாக எரியும், அது மாதிரி நெய் நின்று எரியும் விளக்கு அப்படிங்கிறது. அப்படி ஒளி வீசுகின்ற விளக்கு போல ஒளி வீசுகின்றது சிவருமானுடைய நீலகண்டம். அப்படிப்பட்ட நீலகண்டத்தை உடையவன் சிவருமான். அதான் நெய் நின்று எரியும் விளக்கொத்த நீலமணி மிடறு உடையவன் சிவருமான். மை நின்ற ஒண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க. அவன் பக்கத்தில் உமாதேவி இருக்கா. அந்த உமாதேவி எப்படி இருக்கா? மை நின்ற ஒண்கண் அப்படிங்கிறது. மை அப்படின்னா கண்ணு கெடுகின்ற மை அப்படின்னு எடுத்துக்கலாம், புரியுது இல்லையா? மையார் தடங்கன் அப்படிங்கிறோமே, பெண்கள் கண்ணுக்கு மை அணிவா, அதனால மை அணிந்த கண்ணை உடையவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனாக்க அந்த இந்த கண்ணு வந்து அந்த விழி வந்து கருப்பாக இருக்கும். அப்படி கருமையான விழியை உடைய உமாதேவி அப்படின்னு எடுத்துக்கலாம். மை நின்ற ஒன் கண், அப்படி கருமை திகழ்கின்ற ஒன் கண். ஒன் அப்படின்னாக்க பிரைட் அப்படின்னு அர்த்தம். அப்படி கருமை திகழ்கின்ற ஒளி வீசுகின்ற கண்ணை உடைய மலைமகள் உமாதேவி கண்டு மகிழ்ந்து நிற்க. உமாதேவி சிவருமானை பார்த்து சந்தோஷமா இன்புற்று இருக்கிறாள். அப்படி இன்புறும்படியாக சிவருமான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கூத்தாடின் இருக்கான். கை நின்ற ஆடல், அப்படி கையெல்லாம் அபிநயம் பிடிச்சு காட்டுறார். இப்படி ஒரு காலத்தை தூக்கி அந்த காலை இப்படி ஒரு கையால் காட்டி இன்னொரு கையை இப்படி காட்டி அந்த நடராஜருடைய அபிநயம் அந்த கோலம் நமக்கு தெரியும். அப்படி அந்த கையில் இருக்கிற ஆடல் கண்டால், அப்படி அவன் ஆடுகின்ற அழகை கண்டால், அதுக்கப்புறமா பின்னை அதுக்கப்புறம் கண் கொண்டு காண்பது என்ன? இந்த ஊனக்கண்ணால் இந்த கண்ணால் நான் வேற என்னத்தை பார்க்கணும், வேற என்ன பார்க்கறதுக்கு இருக்கு இல்லையா? இந்த அல்டிமேட்டையே நான் பார்த்தாச்சு, இதுக்கு மேலே நான் வேற என்னதை பார்த்து என்ன இந்த கண்ணால் பார்த்து என்னது நான் ரசிக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் இதில் நமக்கு சில வார்த்தைகள் பொருள் புரிஞ்சு எடுத்துனாக்க பாடல் வந்து நேரடியாக பொருள் புரியக்கூடிய பாட்டு இது. ஆறாம் பாட்டு, ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் தேனொத்து எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் எங்கோன் வானத்தவர் உய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்து ஏறு கண்டார் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே. இப்போ பாதத்திலிருந்து படிப்படியாக மேல் போயிட்டு இருக்கார் அவர். இப்போ நீலகண்டத்தை பற்றி சொன்னார் இல்லையா, அந்த கையில் இருந்த ஆடலை பற்றி சொன்னார். கையில் இருந்த ஆடலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போய் இறைவனுடைய கழுத்து மார்பு அந்த பக்கத்தை பற்றி பேசுகிறார். இப்போ இதில் சொல்கிறது வந்து கண்டத்து இலங்கும் ஏனத்து எயிறு. கண்டம் நமக்கு தெரியும், இலங்குதல் அப்படின்னாக்க திகழறது, ஒளி வீசுறது. அப்படி கண்டத்தில் திகழ்கின்ற ஏனத்து எயிறு. ஏனம் அப்படின்னாக்க பன்னி, எயிறு அப்படின்னாக்க பல் இல்லைன்னா கொம்பு. இந்த ஏனத்து எயிறு அப்படின்னாக்க பன்றி கொம்பு அப்படிம்ப, இல்லைன்னா ஏன மறுப்பு அப்படின்லாம் பாட்டில் வரும். தேவார பாட்டில் வேறு பாடல்களில் பார்க்கலாம். ஏன மறுப்பு, பன்றி கொம்பு, பன்றி கோடு அப்படின்லாம் சொல்லுவேன். ஏனம்னா பன்றி, காட்டு பண்ணி. எயிறு அப்படின்னாக்க இந்த காட்டு பண்ணிக்கு ஒரு சின்ன கொம்பு இருக்கும், தந்தம் இருக்கும். நம்ம எப்படி யானைக்கு தந்தம் இருக்கும், அது மாதிரி பல் பன்னிக்கும் தந்த மாதிரி ஒன்று இருக்கும் வெளியில் காட்டு பண்ணிக்கு. அதனால தான் அது நிலத்தெல்லாம் கிளறி அப்படிலாம் பண்ணும். அந்த ஏனத்துடைய தந்தத்தை பன்றியின் கொம்பை இறைவன் கழுத்தில் அணிஞ்சிருக்கிறார் ஆபரணமா. இது இந்த ஏனத்துடைய கொம்பு, பன்றி கொம்பு, ஆமை ஓடு இதெல்லாம் நம்ம சம்பந்தர் தேவாரில் முதல் பதிகத்தில் ரெண்டாம் பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா. முற்றல் ஆமை அப்படிங்கிற ஆமைச்சு அந்த பாட்டில் வருது. அதனால முற்றல் ஆமைனா அது ஆமையோட ஓடு, ஏன முளை கொம்புனா பன்றியின் முளை போன்ற கொம்பு. இது இந்த வராக அவதாரத்தை அதன் முடிவில் இறைவன் அந்த வராகத்துடைய கொம்பை எடுத்து அணிஞ்சிருப்பார். அந்த செய்தி இதில் வருது. அதுதான் அந்த ஏனத்தேயிறு விஷ்ணுவுடைய வராக அவதாரத்தின் முடிவை காட்டுறது. இது ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன். இது திருநாவுக்கரசர் பாடுறாரு இல்லையா. அவருடைய ஊனம் என்ன? ஊனம்னாக்க குற்றம், குறை அப்படின்னு அர்த்தம். உடல் ஊனமுற்றவர்கள்னு இப்போ சொல்கிறோமே, அப்படின்னா உடலில் ஏதோ ஒரு குறை இருக்கவாளுக்கு, அதனால் அது ஹேண்டிகேப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிடுறேன். அதுதான் ஊனம், உடலில் ஏதோ ஒரு குறை. அது மாதிரி இவர் சொல்கிறார், என்னுடைய குறையும் குற்றத்தையும் நீக்கி உலகு அறிய என்னை ஆட்கொண்டவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கு முன்னாடி என்னை அவன் தன்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய தொண்டனாக ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறார். என்ன ஊனம் அது? திருநாவுக்கரசர் பலகாலம் சமண சமயத்திலிருந்து வாழ்ந்தவர். அந்த குறை நீக்கிறதுக்காகவும் அந்த ஊனத்தை நீக்கினான். அதே மாதிரி அவருக்கு சூளை நோய் வந்தது, அந்த சூளை நோயை நீக்கினான். அதனால் இந்த ஊனம் அப்படிங்கிறது அவர் சமணத்தில் இருந்ததையும் குறிக்கும், அவருக்கு வந்து சூளை நோயையும் குறிக்கும். அப்படி அந்த குறை குற்றம் குறைகளெல்லாம் நீக்கி அதெல்லாம் தீர்த்து உலகு அறிய என்னை ஆட்கொண்டவன், இந்த உலகமே அறியும்படியாக என்னை ஆட்கொண்டான் சிவபெருமான். அந்த பெருமான் தேனொத்து எனக்கு இனியான், அவன் தேன் போல எனக்கு இனிப்பவன் அப்படிங்கிறார். அவ்வளவு இனிமை தருபவன் அவன் எனக்கு. தில்லை சிற்றம்பலவன், அந்த பெருமான் தில்லையில் இருக்க சிற்றம்பலத்தில் கூத்தாடுகின்றான். எங்கோன் எனக்கு தலைவன், எம்பெருமான் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கே எங்கோன் அப்படிங்கிறது. கோன் அப்படின்னாக்க அரசன் தலைவன் அப்படின்னு அர்த்தம். எங்கோன்னா எம் தலைவன். வானத்தவர் உய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்து எயிறு. அந்த கண்டம் இருக்கே நீலகண்டம், அது வானத்தவர் உய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டம். இந்த வானத்தவர்னா தேவர்கள், அந்த தேவர்கள்லாம் உய்யும்படியாக அந்த கொடிய விஷத்தை உண்ட கண்டம் அது. அந்த நீலகண்டத்தில் இலங்குகின்ற, அங்கே இருக்கு ஆபரணம் அணிந்திருக்கின்ற ஏனத்து எயிறு, இந்த பன்றி கொம்பு, அதை கண்டால், அதை பார்த்ததுக்கப்புறம், அதை கண்டால் பின்னை, அதை பார்த்ததுக்கப்புறம் கண் கொண்டு காண்பதுனா அப்புறம் இந்த கண்ணால் வேறு என்னத்தை பார்க்கறதுக்கு இருக்கு. அதனால் அவர் வந்து அப்படி அந்த பாதாதி கேச வர்ணனையில் ஒவ்வொரு பாகமாக பாடுறார். ஒவ்வொரு பாட்டில் அந்த ஒவ்வொரு அங்கத்துடைய அந்த ஒரு ஆபரணத்தை, அந்த அங்கத்தில் இருக்கிற ஆபரணம் இப்படிலாம் வர்ணித்து அவர் பாடின்பாரர். இதான் இந்த ஆறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஏழாம் பாட்டுக்கு போவோம். தெரித்த கணையால் திரிபுரம் மூன்றும் செந்தியில் முழுக எரித்த இறைவன் இமையவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் சிரித்த முகங்கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. இப்போ பாதத்திலேருந்து அறையில் இருக்கிற நாகக்கச்சு, அப்புறம் இது மாதிரி கையோடைய அபிநயம், கையில் இருக்கிற ஆடல், அப்புறம் இப்போ கழுத்தில் இருக்கிற ஏனத்து எயிறு, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இப்போ மேலே இறைவனுடைய புன்னகைக்கு வர்றார். இப்போ அதான் சொல்ல சிரித்த முகம் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த கடைசி அடியில் அவர் எந்த உறுப்பை பற்றி பாடுறாரோ, எந்த விஷயத்தை பற்றி பாடுறாரோ அது கடைசி அடியில் வரும். அதுக்கு முன்னாடி வர்றதெல்லாம் இறைவனுடைய பெருமைகளை பாடுறதாகவும் சிதம்பரத்துடைய பெருமைகள் பாடுறதாகவும் இருக்கும். தெரித்த கணையால் திரிபுரம் மூன்றும் செந்தியில் முழுக எரித்த இறைவன், இது முப்புறத்தை எரித்த விஷயம் நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம். தெரித்த கணையால், தெரித்தல் அப்படின்னாக்க தேர்ந்தெடுக்கிறது இல்லையா, அந்த தெரித்த அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது, செலக்டட் சாய்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, சாய்ஸ் அம்பு. அவர் எந்த அம்பு எடுத்தாக இந்த முப்புறங்களை எரிக்கலாம் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஒரு அம்பு. அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்த ஒரு அம்பு, அம்பு கணை. அந்த கணையால் திரிபுரம் மூன்றும் செந்தியில் முழுக எரித்த இறைவன். அது என்ன திரிபுரம் மூன்றும்? நமக்கு திரிபுரம் அப்படின்னாக்க மூணு புறம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பொதுவாக. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் த்ரீ அப்படின்னா மூணு, புறம்னா கோட்டைகள், அந்த திரிபுரம்னா அப்படி இந்த மூன்று ஊர்கள் அப்படிங்கிறதுல திரிபுரம் சம்ஸ்கிருத வார்த்தை நம்ம எடுத்துட்டு இருப்போம். ஆனால் தேவாரத்தில் பல இடங்களில் திரிபுரம் அப்படிங்கிறது வினைத்தொகையாகவும் எடுத்துக்கலாம் தமிழ்படி. அதான் அதில் ஒரு இடம் இது திரிபுரம் மூன்றும் அப்படின்னாக்க, இப்போ திரிபுரம்னாலே மூன்று புறம்னாக்க அப்புறம் எதுக்கு திரும்ப மூணும்னு சொல்லணும்? அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இது வினைத்தொகை அப்படின்னு. திரிந்த புறங்கள் மூன்றும் இல்லைன்னா திரிகின்ற புறங்கள் மூன்றும். வினைத்தொகைன்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் தமிழில். எல்லாருக்கும் இந்த ஊறுகாய் அப்படிங்கிற ஒரே ஒரு உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வரும், ஏன்னா அதான் சொல்லிக் கொடுப்பா புரிய, மக்களுக்கு குழந்தைகளுக்கு புரியும் அப்படின்னு. இந்த வினைத்தொகை அப்படிங்கிறது பல தேவார பாடல்களில் வர்றது, நம்ம அதை பற்றி தனியாக சொல்லலை, ஆனால் இந்த இடத்துல சொல்கிறேன். திரிபுரம் மூன்றும் அப்படி திரிந்த புறங்கள் மூன்றும், திரிகின்ற புறங்கள் மூன்றும் செந்தியில் முழுக அப்படி. செந்தினா நமக்கு தெரியும், கோழ்ந்து விட்டு எரியிற செக்கச்செவையில் எரியிற தீ. அப்படி அந்த செந்தியில் முழுகி அழியும்படியாக எரித்த இறைவன், அப்படி அந்த ஒரு அம்பினால அந்த முப்புறங்களும் நெருப்பில் முழுகி எரிஞ்சு சாம்பலாகும்படியாக செய்த இறைவன் இமையவர் கோமான். கோமான் அப்படின்னாக்க தலைவன் அப்படின்னு அர்த்தம். கோன் கோமான் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இமையவர் கோமான் அப்படின்னா தேவர்களுக்கு தலைவன், தேவர்களுக்கு அரசன், அவனுடைய இணை அடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை. அந்த சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை, அந்த இவனுடைய இரண்டு திருவடிகளையும் மனசில் எப்பவும் தாங்கின்று இருக்கிறவர்கள். தரிக்கிறது அப்படின்னாக்க அணிதல்னு அர்த்தம் இல்லையா, தாங்கிறது இல்லை அணிதல் அணிகிறதுன்னு அர்த்தம். ஆடை தரித்தார் அப்படின்னா மரவுரி தரித்தார் அப்படிம்பாங்க இல்லையா, ராமாயணத்தை படித்தப்ப தெரியும். அவர் ராமர் காட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அரசருக்கு அரசருக்கு இளவரசருக்குரிய அந்த ஆடை அணிகலன்கள்லாம் கயிற்றி வச்சுட்டு மரவுரி தரித்தார் அப்படின்னு படிப்போம் காட்டுக்கு போகிறதுக்கு. அது மாதிரி தரித்தல்னா டு வேர், இல்லைனா டு பேர், மனசில் தாங்கிறது தரித்தல். அப்படிப்பட்ட மனத்தவர், அப்படி மனசில் தரித்தவர்கள் யார், தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கா, அவர்கள் எப்போ நடராஜ பெருமானையே நினச்சிட்டு இருக்கிறோம், அவருக்கு தொண்டு செய்கிறவர்கள், அப்படி அவர்களை குறிக்கிறதா வச்சுக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிற மற்ற அடியவர்கள், சிதம்பரத்தில் இருக்கிற தில்லையில் இருக்கிற மற்ற அடியவர்கள், சிவபெருமானை வழிபடுகின்ற மற்ற அடியவர்கள், அவர்கள் எல்லாரையும் குறிக்கிறதாகவும் கொள்ளலாம். அப்படி இறைவனுடைய திருவடிகளை மனசில் எப்பவும் தாங்கின்றிருக்கிற அடியவர்கள் வாழ்கின்ற அந்தணர்கள் வாழ்கின்ற தில்லையில் இருக்கிற சிற்றம்பலத்தில் ஆடுகின்றவன் தில்லை சிற்றம்பலவன், அவனுடைய சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு அவனுடைய புன்சிரிப்பு திகழும் திருமுகத்தை நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிறார். சிரித்த முகம், அவனுடைய புன்சிரிப்பை பார்க்கிறார், அந்த சிரித்த முகத்தை பார்க்கிறார். அப்படி அந்த முகத்தை கண்ட கண்ணால் நான் இனிமேல் வேறு என்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ எட்டாம் பாட்டுக்கு போவோம். சுற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதமல்லால் பற்று ஒன்றிலோம் என்று அழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டான் செற்று அங்கு அனங்கரை தீவிழித்தான் தில்லை அம்பலவன் நெற்றியிற் கண்கண்ட கண்கொண்டு மற்று இனி காண்பது என்னே. இப்போ அவனுடைய நெத்தியில் இருக்கிற கண், சிவபெருமானுக்கு யுனிக் அடையாளம் வந்து நெற்றி கண், அந்த நெத்தி கண்ணை இதில் பார்த்து அதை வர்ணிக்கிறார், அதை பற்றி பாடுறாருங்க. அதான் நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு மற்று இனி காண்பது என்னே. அதே மாதிரி முதல் மூணு அடி இறைவனுடைய பெருமைகளை பாடுறது, முதல் ரெண்டு அடி அவன் தேவர்கள்லாம் வேண்டினார்கள் அப்போ அவர்களுக்கு இறங்கி அவன் ஆலகால விஷயத்தை உண்டான், அதான் முதல் ரெண்டு அடி. மூணாவது அடி மன்மதனை சுட்டு எரிச்சான், அப்படி மண்மனை சுட்டு எரிச்ச அவனுடைய நெற்றி கண்ணை பார்த்தேனா அப்படிங்கிற நாலாவது அடி. சுற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதமல்லால் பற்று ஒன்றிலோம் என்று அழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டான். அந்த இறைவனை வந்து சுற்றும்னா சுத்தி சுத்தி, அமரர் அமரர்னாக்க தேவர்கள், சுரபதி சுரபதினா தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். அதனால அந்த அமரரும் சுரபதி அவ தேவர்கள் கூட்டம், தேவர்கள் தேவேந்திரன் தேவர்கள் கூட்டம் எல்லாருமா சுத்தி நின்றுட்டு இறைவனை வழிபட்டு புலம்புறா. நின் திருப்பாதமல்லால் பற்று ஒன்றிலோம் அப்படின்னு அவெல்லாம் சொல்றா, இறைவா உன் திருவடியை தவிர எங்களுக்கு வேற புகலிடம் இல்லை அப்படிங்கிற. பற்றுனாக்க புகலிடம், அதுல பற்று கோடு அப்படிம்பா, பற்றுனாக்க பற்று கோடுன்னு விளக்கத்துல கொடுப்பா இல்ல டிக்ஷனரியில கொடுப்பா. கோடுனா ஒரு கொம்பு குச்சி, பற்று கோடுனாக்க நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு குச்சி. இப்போ ஒரு குளத்தில் ஒருத்த முழுகின்னு இருக்கான் அப்படின்னாக்க அவனை காப்பாற்றணும்னா என்ன என்ன பண்ணுறது, நம்ம குளத்தங்கரில் ஒன்று போய் அவனுக்கு கயிறுலாம் இருக்காது, டக்குன்னு ஒரு கட்டை ஒரு கட்டையை தூக்கி போட்டோம் வச்சுக்குவோம், அந்த கட்டையை பிடிச்சினானா நம்ம முழுக மாட்டான் இல்லையா, ஒரு உடன் பீஸ் இருந்தால் அதை பிடிச்சினோம்னா நம்ம முழுக மாட்டோம். அப்படி நம்ம பெரிய ஆபத்தில் இருக்கிறப்ப அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பற்று கோடு வேணும். அதனால் அந்த தேவர்கள்லாம் சுற்றிட்டு நின் திருப்பாதமல்லால் பற்று ஒன்றிலோம் என்று அழைப்பேன், உன்னோட திருவடியை தவிர எங்களுக்கு வேற புகலிடம் இல்லை இறைவனே அப்படின்னு அவள்லாம் வேண்டிக்கிறார். அப்படி அவள் வேண்டின்றதும் சிவபெருமான் அவர்களுக்கு இறங்கி அந்த ஆலகால விஷயத்தை உண்டான், பறவையுள் நஞ்சை உண்டான். பறவை அப்படின்னாக்க கடல் அப்படின்னு அர்த்தம், இது பறந்து இருக்கு இல்லையா, அதனால அது பறவை. அந்த கடல்ல இருக்கிற விஷத்தை அவன் உண்டான். அதுக்கப்புறம் வேற என்ன என்ன பண்ணான், செற்று அங்கு அனங்கனை தீவிழித்தான். செற்று அப்படின்னாக்க சிறந்துன்னு அர்த்தம், அழித்தல்னு கொள்ளுதல் அழித்தல் அப்படின்னு அர்த்தம் வரும், கோபிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வரும். அப்படி செற்று அங்கு அனங்கனை தீவிழித்தான். அனங்கன் அப்படின்னாக்க மன்மதன், அங்கம் அப்படின்னா உடம்பு உருவ உறுப்புகள். அப்படி அங்கமுடையவன் அவனுக்கு, மன்மதனுக்கு அங்கம் கிடையாது அதனால அவனுக்கு அனங்கன்னு பேர், உருவம் கிடையாது அவனுக்கு, அதனால உருவம் இல்லாத மன்மதன் அப்படின்னு அர்த்தம். செற்று அங்கு அனங்கனை தீவிழித்தான், தீ வைத்தனால்தான் அனங்கனானா, ஆனால் இப்போ மன்மதனுக்கு அனங்கன்னு வார்த்தை இருக்கிறதுனால அது இங்கே உபயோகிக்கிறார். அது நமக்கு கதை தெரியும். மன்மதன் பை சிவருமான் மேலே மலர்கடை எய்வான், சிவருமான் நெத்திக்கனால் அவனை சுட்டு அரிச்சுடுவார். அதுதான் சொல்லாருங்க. அப்படி அந்த மன்மதன் மலர் பானத்தை தொடுத்தப்போ சிவருமான் சினந்து நெற்றிக்கண்ணை திறந்து அவனை சுட்டு எரிச்சார். அதாங்க சொல்ல செற்று சினந்து அங்கு அந்த சமயத்தில் அனங்கனை மன்மதனை தீ விழித்தான். தீ விழித்தான்னா நெத்திக்கண்ணால் சுட்டு எரிச்சான். யார் அது? தில்லை அம்பலவன். தில்லையில் இருக்கிற அம்பலத்தில் இருக்க ஆடுகின்ற சிவருமான் அவனுடைய நெற்றியில் கண் கண்ட கண் கொண்டு, அவன் நெத்தியில் இருக்கிற கண்ணை நான் தரிசனம் பண்ணிட்டேன். அப்படி தரிசனம் பண்ண இந்த அப்படி அவனுடைய நெற்றி கண்ணை தரிசித்த இந்த கண்ணால் மற்ற இனி காண்பது என்ன, இனிமேல் நான் வேற என்ன பார்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். அடுத்த பாட்டுக்கு போவோம். ஒன்பதாம் பாடல். சித்தத்து எழுந்த செழுங்கமலத்து அன்ன சேவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கிய தூ மத்த மலர் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்ன. இது அவனுடைய திருமுடியை பற்றி பாடுறார். இதில் சித்தத்து எழுந்த செழுங்கமலத்தன்ன சேவடிகள், அந்த சேவடிகள் இருக்கே அது மனசில் தாங்கி இருக்கிறவள், அது மனசில் எழுந்த செழுங்கமலம் அப்படிங்கிற சித்தத்தில் எழுந்த செழுங்கமலம், அது நம்மளுடைய அறிவில் தோன்றிய உள்ளத்தில் முளைத்த அப்படின்லாம் எடுத்துக்கலாம். சித்தத்தில் எழுந்த அருமையான செந்தாமரை போன்ற திருவடிகள் அவை, அதை வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை, அதை மனசில் வைத்திருக்கிறவர்கள் தில்லை அந்தணர்கள் மற்ற பக்தர்கள் அவர்களெல்லாம் வாழ்கின்ற தில்லை, அந்த தில்லையில் இருக்கிற சிற்றம்பலவன் அங்கு ஆடுகின்ற சிவபெருமான் அவனுடைய முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கிய தூ மத்த மலர் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே. முத்து வைரம் மாணிக்கம் எல்லாம் தனக்குள்ள இருக்கிறபடியான தூ மத்த மலர், அந்த ஊமத்த மலர் இல்லையா, தூ மத்தம்னாக்க ஊமத்த மலருக்கு மத்த மலர் அப்படின்னு வரும். மத்தம் அப்படின்னாக்க ஊமத்த மலருக்கு வர்ற வார்த்தை இது. அப்படி அப்படி இருக்கிற அந்த மத்த மலர் ஊமத்த மலர் அவன் திருமுடியில் அணிஞ்சிருக்கிறான். அப்படி அந்த மலர் அணிந்த திருமுடி அதை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்ன அப்படிங்கிறார். அதனால இது வந்து அடியவர்கள்லாம் வாழ்கின்ற தில்லை, அது அடியவர்களுடைய உள்ளத்தில் சிவனுடைய தாமரை போன்ற சிவந்த சேவடிகள் தாங்கியிருக்கிறார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சிதம்பரம் அதில் ஆடுகின்ற பெருமானிவன் அவனுடைய திருமுடியில் இருக்கிற அந்த ஊமத்தமலர் அணிந்து திருமுடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்ன அப்படின்னு நேரடியாக சொல்றார். அடுத்தது பத்தாம் பாட்டு. தருக்கு மிகுத்து தன் தோல்வெளி உண்ணி தடவரையை வரை கைகளால் எடுத்து ஆர்ப்ப மலைமகள் கோன் சிரித்து அரக்கன் மணிமுடி பத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண் கொண்டு காண்பது என்ன. பாதத்தில் ஆரம்பிச்சார் முதல்ல, இப்ப தலைக்கு போயாச்சு முதல் முன்னாடி பாட்டு ஒன்பதாம் பாட்டுல. இப்போ திரும்ப அவருடைய பாதத்துக்கு வந்துட்டார். பாதத்தில் ஆரம்பிச்சு தலைவரைக்கும் எடுத்துட்டு போய் பாதத்துக்கு வந்துட்டார். இது திருநாவுக்கரசர் பதிகங்களில் கடைசி பாட்டில் ராவணனை நசிக்கிற வரலாறு குறிப்பு இருக்கும், அதுதான் இங்கேயும் வர்றது. தருக்கு மிகுத்து தன் தோல்வலி உண்ணி தடவரையை வரை கைகளால் எடுத்து ஆர்ப்ப. இந்த ராவணன் என்ன பண்ணா அது நமக்கு தெரிய கதை. ஆகாயத்தனோட தேர் போகிறப்போ கைலாய மலைக்கு மேலே ஏற போக முடியாம இறங்கி விடுறது. அவன் உடனே கோபிச்சுக்கிறான், கோபம் வருது அவனுக்கு, ஏன்டா நம்ம தேர் இறங்கிது. மந்திரிகள்லாம் சொல்கிறான் இது மாதிரி கைலைக்கு மேலே பறக்க முடியாது, அதனால தான் இருக்குது. கைலாய மலை பெரிய மலை, என்னோட பலம் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கண்ணாபிரான நம்ம சிவபெருமானையும் நம்ம திட்டி இந்த மலையை என்ன பெரிய மலையா நான் தூக்கி எறியிறேன் பார் அப்படின்ட்டு தன்னுடைய எல்லா கையும் போட்டு மலையை பேத்தான். அதுதான் இங்கே சொல்கிறார். தருக்கு மிகுத்து, தருக்குனாக்க கர்வம் ஆணவம், நமக்கு இருக்கிற பலம் எவ்வளவு, நான் யார், இந்த மலை என்ன இத்துண்டு குட்டி மலை இது அப்படின்னு தருக்கு மிகுத்து கர்வத்தோட தன் தோல்வலி உண்ணி. தோல்வலினா புஜ பலம், தோல் அப்படின்னா புஜம், வலினா பலம். அப்படி தன்னுடைய புஜ பலம் பராக்கிரமத்தை எண்ணி உண்ணினா நினைச்சுன்னு அர்த்தம். என்னுடைய பலம் என்ன, என்னோட புஜ பலம் எவ்வளவு, இந்த மலை என்ன இத்துண்டு மலை அப்படின்னு நினைச்சுட்டு கர்வத்தோடு போய் தடவரையை வரை கைகளால் எடுத்து ஆர்ப்ப. தடவரை, தடம்னாக்க பெருசுன்னு அர்த்தம், வரை அப்படின்னா மலை, தடவரைனா பெரிய மலை. இந்த இடத்துல இமய கைலாய மலை இது. அந்த கைலை மலையை வரை கைகளால் எடுத்து, வரை கைகள்னாக மலை போன்ற கைன்னு அர்த்தம் இல்லையா. நமக்கு இந்த பாடி பில்டிங் காம்படிஷன்லாம் பார்த்தாலும் தெரியும், அவள் அப்படி இந்த கை அப்படி மடித்து காட்டுவா, அப்படி இந்த அவளுடைய இந்த பைசப்ஸ் எல்லாம் காட்டுவா எப்படி இருக்குன்னு. அது மாதிரி அந்த மலை போன்ற கை, அது கல் மாதிரி கை இருக்கு அவனுக்கு. மலை போன்ற பெரிய பலமுள்ள உரம்மிக்க கை அது. அப்படி மலை கைகளால எடுத்து ஆர்ப்ப ஆர்ப்பன அப்படி அவன் பெரிய ஆக்ரோஷத்தோட கர்ஜிக்கிறான். அப்படி எடுக்கிறப்போ மலைமகள் கோ சிரித்து, உமாதேவியின் கணவனாகிய சோருமான் சிரிச்சு, அரக்கன் மணிமுடி பத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல். அப்படி சிவருமான் சிரிச்சுட்டு திருப்பாதத்துல ஒரு கட்ட விரல லேசா அப்படி அமுக்கிறார் அந்த மலை மேல. உடனே அந்த ராவணன் அந்த மலை கீழாக நசுக்கப்பட்டு அந்த கை காலு எல்லாம் நசுங்கி தலையெல்லாம் நசுங்கி உருண்டு ஓடி அவதிப்படுறான். அரக்கன் மணிமுடி பத்தும் அணிதில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல். அந்த அரக்கனுடைய ராவணனுடைய மணிமுடி, மணினாக்க கிரீடம், முடினா மணிமுடினா அந்த ரத்னங்கள் பதித்த கிரீடம், முடினா கிரீடம், மணினா நவரத்னங்கள். அப்படி ரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்த தலைகள் பத்தும், அந்த தலைகள் பத்தையும் அணிதில்லை அம்பலவன், இந்த அழகான தில்லையில் ஆடு அம்பலத்தில் ஆடுகின்ற சிவருமான் நெருக்கி மிதித்த விரல். நெருக்குதல் அப்படின்னா நசுக்கிறது. அப்படி அவன மிதித்து நசுக்கின அந்த விரல், அந்த திருப்பாத விரல் அதை கண்ட கண் கொண்டு, அதை நான் தரிசனம் பண்ணிட்டேன், அந்த கண்ணால காண்பது என்ன, வேற என்ன பாக்குறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.